యదర్చయా చోపపన్నం స్వర్గద్వారమభావృతం సుఖినః క్షత్రియాః పార్థ లభంతే యుద్ధమీదృశం. ద్వాత్రింశః శ్లోకః ద్వితీయ అధ్యాయే శోకమోహావిష్టస్య అర్జునస్య ఆత్మజ్ఞానమంతరా శరణోపాయః నాస్తి ఇతి మనీషయ ఆత్మజ్ఞానం అశోచ్యానన్వశోచత్వం ఇత్యారభ్య వక్తుం ప్రవృత్తః భగవాన్ కరుణామూర్తిః. తత్ర ప్రథమతః ఆత్మా నిత్యః యస్మాత్ తస్మాత్ భీష్మాదీనాం ప్రతి శోకః న కార్యః శోకస్యావసరో నాస్తి ఇది బహుభిః శ్లోకైః ప్రతిపాదయామాస భగవాన్. తదనంతరం యద్యపి అర్జునః ఆత్మా నిత్యః ఇది జానాతి అంగీకరోతి తథాపి ఆత్మా అనిత్యః ఇది పక్షేపి శోకస్యావసరో నాస్తి ఇది అనంతరం ప్రతిపాదితమస్తి. తత్ర దేహీ నిత్యమవధ్యోయం దేహే సర్వస్య భారత ఇది సర్వదేహేషు ఏకః దేహీ వర్తతే సః నిత్యః సః వినాశరహితః తస్మాత్ దేహానాం నాశస్తావత్ అపరిహార్యః అపరిహార్యే అస్మిన్నర్థే శోకః న కర్తవ్యః ఇది తస్య సమాధానముక్తం. తదుపరి భవతు నామ ఆత్మా నిత్యో వా అనిత్యో వా, పరంతు అత్ర ఏకః అంశః భవత ప్రణిహితతయా ధ్యాతవ్యమస్తి యత్ యుద్ధం తావత్ స్వధర్మః స్వధర్మే పరిత్యాగే దోషో భవతి అతః స్వధర్మమపి చావేక్ష్య న వికంపితుమర్హతి యుద్ధాత్ ప్రచలితుం నార్హతి కుతః ధర్మ్యార్థ యుద్ధాత్ తయోన్యత్ క్షత్రియస్య న విద్యతే క్షత్రియస్య ధర్మయుద్ధః అత్యంతం కర్తవ్యః అయం యుద్ధః అస్మాభిః న స్వయం ఆగతః కింతు తతో అస్మాభిః న అపేక్షితః వర్తతే పరంతు స్వయం జాతః అతః తస్మా అయం యుద్ధః అతీవ ధర్మః ధర్మవిశిష్టః ధర్మ్యః అతః అస్మాత్ యుద్ధాత్ ఉపరణం న కర్తవ్యం ఇత్యపి ఉక్తమస్తి. అత్ర తదుపరి ఉచ్యతే కదాచిత్ అస్మాభిః అయం ధర్మః అనుష్ఠాతవ్యః ఇది భవతి, పరంతు అత్ర యః ధర్మః భవతాం కృతే ఆగతః సహ యదృచ్ఛయా ఆగతః ఏదాశ అవకాశః అన్యేషాం న భవతి. యథా అయం అవకాశః వర్తతే తాజ అవకాశస్య సమ్యక్ ఉపయోగః అస్మాభిః కర్తవ్యః భవతి, అత ఏవ అయం యుద్ధః న పరిత్యక్తవ్యః ఇత్యపి ఉచ్యతే. ప్రథమతః స్వధర్మః స్వధర్మః ఇది చింతయిత్వా తస్మాత్ ఉపరణం న సమ్యగివ ఇత్యుక్తం. అధునా కిముచ్యతే ఏదాశ్రీత్యా యః యుద్ధః అగతః సః యుద్ధః సంగ్రామః సర్వేషాం నాగచ్చతి, యదా కదాచిత్ ఆగచ్చతి తాస్య తాస్య ధర్మయుద్ధస్య ఉపరణం అస్మాభిః న కర్తవ్యం అవశ్యం కర్తవ్యమేవ ఇతి కృత్వా అస్య గౌరవం సూచయతి భగవాన్. తదేవ అస్య శ్లోకస్య విషయః యద్భాష్యభాగః అస్మాభిః ద్రష్టవ్యో వర్తతే. 32వ శ్లోకం. இந்த ஸ்லோகத்துல அர்ஜுனனை யுத்தத்திலிருந்து நழுவப்படாதுன்னு கீழே ஸ்லோகத்துல சொன்னதை வலுவுறுத்துறேன். இது வரைக்கும் பீஷ்மாதிகளுக்காக நான் அவ பிராணனை விட்டுருவாள், என்னால் அவளுக்கு ஒரு அபகாரம் தருமே அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட்டினான். அந்த கவலை வேண்டியதில்லைன்னு சொன்னான். ஏன் பீஷ்மாதிகளுடைய ஆத்மா நிஜமப்பா, நீ எதை பண்ணினாலும் அவளுடைய ஆத்மாவுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை, ஆகையால் உன்னால் அவளுக்கு ஒரு மாறுதலும் ஏற்பட போறதில்லைன்னு. பிறகு ஆத்மான்னா சரீரம் தானே, சரீரம் போனால் இப்படி ஆகுமேன்னு நினைக்காத. இருந்த போதிலும் சரீரம் பிறந்தா ஆத்மா பிறக்கிறது, சரீரம் போனால் ஆத்மா போச்சுன்னு லோகத்தில் நினைக்கிற மாதிரி நினைச்ச போதிலும் நீ பீஷ்மாதிகளுக்காக கவலைப்பட வேண்டியதில்லைன்னு சொன்னாரு. என்ன இது, இந்த சரீரமானது என்னைக்கு பிறந்ததோ அன்னைக்கு அழிவுங்கிறது அதுக்கு ஒரு நிச்சயம், அதுக்கு பரிகாரம் பண்ண முடியாது. இன்னைக்கா என்னைக்கா எங்களுக்கு தெரியாது, ஆனா ஒரு நாளைக்கு நிச்சயமா அது உண்டு. எத்தனை நாள் கொடுத்தாலும் அத்தனை நாளா நம்ம போறோம்னு சொல்ல போறதில்லை யாரா இருந்தாலும் சரி. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் என்ன பண்ணணும், கொள்ளு பேத்தி பிறந்தாலும் அவளுக்கு ஒரு கல்யாணம் பார்த்துட்டு போகணும்னு தான் நினைப்பான். அது சபாவம் லோகத்தில். அப்படி இருந்த போதிலும் அதற்காக நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை என்று சமாதானம் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு இன்னொன்று சொல்றார், இதை பாரப்பா இது ஸ்வதர்மம், இது வாழ்க்கையில ஸ்வதர்மத்தை விடப்படாது. தான் எங்கே பிறந்தானோ அதுக்கு என்ன தர்மம் இருக்கோ அந்த தர்மத்தை ஒரு நாளும் விடப்படாது. ஏன்னா அதுதான் கடைசி வரைக்கும் காப்பாற்றும் மனுஷனை. ஆகையால் இதுவோ உனக்கு இது ஸ்வதர்மமாச்சு, ஸ்வதர்மமாக இருக்கக்கூடியதான, இதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம், இது வேண்டாம்னு சொல்லலாமா நீ? ஆகையால் இது க்ஷத்திரியனாக இருக்கிறவனுக்கு தர்ம யுத்தம்ங்கிறது தானா வரக்கூடியது, இப்படிப்பட்டதான இந்த தர்ம யுத்தத்திலிருந்து நழுவுறதுங்கிறது ரொம்ப தப்பு. ஆகையால் இது எது எப்படி இருந்த போதிலும் இது ஸ்வதர்மமாக இருக்கிற காரணத்தினால் ஸ்வதர்மத்தை ஒரு நாளும் ஒரு மனுஷன் தியாகம் பண்ணப்படாது அப்படின்னு தெளிவிட்டார். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்றார், இது ஸ்வதர்மம் ரைட்டு தான், ஸ்வதர்மத்திலே இன்னொரு விசேஷம் இருக்கு. ஏன்னா இது போல ஒரு சந்தர்ப்பம் எப்பொழுதும் கிடைக்காது. ஒரு க்ஷத்ரியனா இருக்கிறதுக்கெல்லாம் யுத்தம் பண்ணணும், நிறைய க்ஷத்ரியர்களுக்கு யுத்தம் பண்ணக்கூடியதான அவகாசமே இல்ல போயிடு. சேனா பரிச்சதயமே வர்த்த சாதனம் சாஸ்திரேஷு அகுண்டிதா புத்தி மௌர்வி தனுஷா. திலீபன சொல்லும் பொழுது திலீபன் ராஜ்யம் பண்ணினாராம் வெகு நாட்கள். ஆனா என்னாச்சு, சேனா பரிச்சதஸ்திய சதுரங்க பல சேனா இருந்தது, எது யானை ஓட்டகம் குதிரைகள் மனுஷியால் தேர்கள் எல்லாம் இருந்தது. அது என்னடா அலங்காரமா இருந்ததுதான், சேனா பரிச்சதஸ்திய துவயமே வார்த்த சாதனம், ரெண்டு தான் அவருடைய எல்லா காரியங்களுக்கும் உபயோகப்பட்டதான். என்னது, சாஸ்திரே அகுண்டிதா புத்தி, சாஸ்திரங்கள்ல எந்த சாஸ்திரமா இருந்தாலும் சரி அதுல தீட்சணமான ஒரு புத்தி இருந்தது, அதை வச்சுட்டு எல்லா காரியத்தையும் சரி பண்ணிட்டே இருந்தார். யாரு யுத்தம் பண்ணுவாளா ஏது பண்ண, சந்தி விக்கிரகங்கள் பஞ்ச காரியங்களை பண்ணி கொண்டு யாருமே இவ மேல யுத்தத்துக்கு வரவிடாம தண்ணி கொண்டிருந்தார். அது ஒண்ணு, சாஸ்திரே அகுண்டிதா புத்தி, அப்படின்னு யாராவது யுத்தத்துக்கு வந்து விட்டா மௌர்வி தனுஷிதா ததா, அந்த வில்லுக்கு நான்கரை கட்டி ஒரு இழுப்பு இழுப்பார், அந்த சத்தம் வந்ததே எல்லாரும் போயிட்டாங்க, இனிமேல் யுத்தம் பண்றதுக்கு யார் இருக்கு. சைன்யங்கள்லாம் என்ன, மிலிட்டரிக்கு நிறைய காசு கொடுத்து வச்சுட்டு இருந்தார், ஒரு நாளும் அவ யாரும் யுத்தமே பண்ணலன்றார் விவகாரம் முழுக்க. அப்படி ரொம்ப ராஜாக்களுக்கு யுத்தம் பண்ணக்கூடியதான ஒரு சூழ்நிலையே வராது. அவ எத்தனை நாள் யுத்தம் பண்ணுவாளோ அத்தனை நாள் வேற யாராவது ராஜா யுத்தத்துக்கு வந்தா தானே இவ யுத்தத்துக்கு போறதுக்கு, மேக்சிமம் என்னடானா வேட்டைக்கு போவா அவ்வளவுதான். அது போல யுத்தம்ங்கிறது வரதே ரொம்ப கஷ்டம். அது போல ஒரு யுத்தம் தர்ம யுத்தம் உனக்கு வந்திருக்கு, இது போல சந்தர்ப்பம் வர்றதே கஷ்டம். அந்த சந்தர்ப்பம் வரும் பொழுது நம்ம தோத்து போல நம்ம ஓடலாமா, பண்ணப்படாது பானர். ஆகையால் இது ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி, அதனால இதை வரும் பொழுது இதை நம்ம உபயோகப்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறது இங்க சொல்ற. எதிர்ச்சையாக உபபன்னம், எதிர்ச்சா எதிர்ச்சான்னா காரணம் இல்லாமல் அகஸ்மாத்தாக தானாக வந்தது. நம்மளா யுத்தம் பண்ணணும் அப்படின்னு நீங்க ஒரு நாளும் பண்ணலை. ஆமா, இவ தானே யுத்தத்துக்கு போனா, அவ பாட்டு துரியோதனன் சும்மா இருந்ததுன்னா இவன்னா யுத்தத்துக்கு போனா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிதான் காணப்படுறத கதையில மேலோட பார்க்கும் பொழுது. ஆனா பிரகரணத்தை முதல்ல இருந்து பார்க்கணும். இந்த ராஜ்யம் யாருக்கு சேர்ந்தது, பாண்டவாளுக்கு சேர்ந்தது. ஏனென்றால் இதற்கு முன்னால இவன் அப்பா பாண்டுராஜா தான் ராஜாவா இருந்தார். பிறந்ததிலிருந்தே குருடனா இருந்தார் திருதராஷ்டிரன். ஆகையால் பரவிலேயே குருடனா இருக்கிறதுனால அவருக்கு ராஜ்யத்துல அதிகாரம் இல்லை. ராஜ்யத்துல அதிகாரம் இல்லாததுனால அவருக்கு ராஜ்யத்துல அதிகாரம் இல்லைங்கிறதுக்காக பாண்டுராஜாவை ராஜாவா பண்ணினார். இதுக்கப்புறம் பாண்டுராஜானுடைய குழந்தைகளுக்கு தான் அதுக்கு அதிகாரம். ஏன்னா வம்சம் அப்படித்தானே வருது, அவருக்கு அதிகாரம் இல்லாததுனால அவ குழந்தைகளுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா பாண்டுராஜா என்ன பண்ணினார், அவர் காட்டுக்கு போனார் தபஸ் பண்றதுக்காக. அப்பொழுது பீஷ்மாச்சாரிய சொன்னதுமே பீஷ்மாச்சாரியர் இவரும் பார்த்துக்கிட்டோம்னு மேல உட்கார வச்சிருந்தார். அவ்வளவுதான். இதை வச்சுட்டு என்ன பண்ணினார், அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடியதான போகங்களுக்கு ஆசைப்பட்டு இந்த ராஜ்யம் தனது என்று கருதி அந்த ராஜ்யத்தை முழுக்க பாண்டுபுத்திரால் பாண்டுராஜா காலமானபுரம் காட்டல திரும்பி வர காலத்துல என்ன பண்ணினார், இவரா சேர்ந்து பாதி இங்கே பாதி அங்கேன்னு கொடுத்தார். இவருக்கே அதிகாரம் இல்லை, தனக்கு அதிகாரம் இல்லாதான ராஜ்யத்தை ரெண்டா பிரிச்சு கொடுத்தார். சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு, துரியோதனன் இவாளுக்கு அந்த ராஜ்யம் கிடைக்கப்படாது, இந்த பாதி ராஜ்யமும் கிடைக்கப்படாது என்பதற்காக அநேக இது பண்ணி யோசனைகள் எல்லாம் பண்ணி அவளை தியூதத்தை வச்சு அந்த தியூதத்துல தோக்கும்படி பண்ணி இவ்வளவு தூரம் பண்ணினார். அதற்கு பிறகு விதுரன் நடுவில் சேர்ந்துட்டு இல்லப்பா அந்த பாதிராஜ்யம் கொடுத்துத்தான் ஆகணும்னு கொடுத்தாலும் அதுவும் கிடையாதுன்னு மறுபடியும் தியூதத்தை வச்சு பண்ணினார். சரி, அந்த தியூதத்துல தான் 14 வருஷங்கள் ஆனப்பே அவளுக்கு ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துட வேண்டியது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட். ஆனா அதுக்கு முன்னால் திருப்பி கொடுக்கல, நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். இது போல 14 வருஷங்கள் ஆச்சு, 13 வருஷங்கள்ல அரண்யவாசம், 1 வருஷம் அஜ்ஞாதவாசம், இதான பிறகு நீங்க திருப்பி கொடுங்கன்னு ராயபாரம் கிருஷ்ணனே போற. போன போதிலும் நான் ஒரு அளவுக்கு கூட ஒரு இம்மை அளவுக்கு நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுனால ராஜ்யத்தை பரிகாரம் பண்றதுக்காக யுத்தம் வந்ததே ஒழிய இவாளே நாங்க யுத்தத்துக்கு வரோம் அப்படின்னு சொல்லவே இல்லை. சோ விவகாரம் என்ன, யுத்தமானது இவா தலையில கட்டப்பட்டது. இப்படிப்பட்டதான ஒரு யுத்தம் பூமியை காப்பாற்றணும் என்பதற்காக வந்ததான யாதொரு யுத்தம் உண்டோ அது தர்ம யுத்தம். ஆயால் எதிர்ச்சையா சோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிரதம். இப்படி இருக்கக்கூடியதான யுத்தமானது என்ன பண்றது, இந்த க்ஷத்ரியாளா இருக்கிறவாளுக்கு ஸ்வர்க்கத்வாரத்தை திறந்து வைக்கிறது. இவ்வுலகத்துல ரெண்டு பேருக்கு ஸ்வர்க்கம் நிச்சயம். என்னது அப்படின்னு சொன்னா, யாரு யாகம் பண்றாளோ, யாரு இந்த நாட்டுக்காக சரீரத்தை தியாகம் பண்றாளோ, இவா ரெண்டு பேர் நாட்டுக்காக சரீரத்தை தியாகம் பண்றவன் உலகத்துல எல்லாத்த விட ரொம்ப மிகுந்தது என்ன, நம்ம சரீரம். ஏன்னா காசு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல சார், நீங்க ஆபரேஷன் பண்ணுங்கன்னு கட்டப்பட்டு சம்பாதிச்ச காசை டாக்டர் கொடுக்கறான். அப்ப இவனுக்கு நிஜமாக எதுல காசு மேல அபிமானம் இல்ல, காசை விட தான் தான், எவ்வளவு காசு செலவானாலும் பரவாயில்ல நான் சௌக்கியமா இருக்கணும் எனக்கூடியதான எண்ணத்தில் தான் மனுஷன் இருக்கான். ஆகையால் மனிதனுக்கு தன் வாழ்க்கையில எல்லாற்றை விட மிக சிறந்ததாக இருக்கிறது தான் எனக்கூடியதான், தான் உயிரோட இருக்கணும் அப்படின்னு உயிர் மேலத்தான் நாடு. ஆனா அந்த உயிரையும் பணயம் வச்சு நாட்டுக்காக அவன் யுத்தம் பண்றான். ஆகையால் அப்படி உலகத்துல ஒரு மனிதனுக்கு மிக சிறந்ததாக அபிமானத்தோட கூடி இருக்கக்கூடியதான உயிரையும் தியாகம் பண்றதுக்கு சித்தமா இருக்கக்கூடியதான அந்த சேனையில இருக்கிறவாளுக்கு அந்த சைன்யத்துக்கு பிராணனை விட்டானையானால் அவருக்கு ஸ்வர்க்கம்னு சொல்லியிருக்கு. அதனால எச்ச ரணே அபிமுகோ ஹதா, யுத்தத்தில் தான் சண்டை போட்டு பிராணனை விட்டானையானால் அவனுக்கு ஸ்வர்க்கலோகம் அப்படின்னு இருக்கு. ஆகையால் ஸ்வர்க்கத்வாரம் அபாவிரதம், இருக்கு ஸ்வர்க்கத்வாரம் திறந்திருக்கப்பா. அதனால யுத்தம் பண்றேனே, யுத்தத்துல பிராணம் போனா என்னதுன்னு நினைக்கப்படாது. இது ஸ்வர்க்கம் கிடைக்க, சாதாரணமாக யாருக்கும் கிடைக்காததான ஸ்வர்க்கம் கிடைக்க போகுது. சுகினஹ க்ஷத்ரியா பார்த்தா லபந்தே யுத்த நிதிரதம். இப்படிப்பட்டதான யுத்தம் கிடைக்கிறத யாருக்கு, அவ தே சுகி ஹே பார்த்தா க்ஷத்ரியா சுகினஹா கிம்னோ, அவ சௌக்கியமா இல்லையா என்ன, கிம்னா அப்படிங்கிறது சேர்த்துக்கணும், ஸ்லோகத்துல இல்ல, அவ சுகமா இல்லையான அப்படிங்கிறார். ஆகையால் நிச்சயமாக இப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்ததான ஒரு நிலைய கிடைத்தவர்கள் அதை நிச்சயமாக அனந்தமான சுகத்தை அடைய போகிறார். ஆகையால் இந்த யுத்தத்திலிருந்து பின்வாங்கப்படாது அப்படிங்கிறார். இப்ப பார்ப்போம், குதஸ்த தத் யுத்தம் கர்த்தவியம், எதற்காக இந்த யுத்தத்தை செய்யணும், இது உச்சதே எதிர்ச்சயேதி, எதிர்ச்சயாச்ச அப்ரார்த்தித்தையா உபபன்னம், எதிர்ச்சன நாங்க எதிர்பாராமல் வந்தது, நாங்கள் இது வேணும் என்று கேட்டு வாங்கிக் கொள்ளவில்லை, தானாக வந்ததுதான் எதிர்ச்சாது. எதிர்ச்சையாக அப்ரார்த்தித்தையா உபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிரதம், ஸ்வர்கத்வாரம் அபாவிரதம் உத்காடிதம், ஸ்வர்கத்வாரம் திறந்திருக்கு. ஏ யாருக்கு, ஏதாவது ஈதிருஷம் யுத்தம் லபந்தே, இப்படிப்பட்டதான யுத்தத்தை தான் எதிர்பாராமலேயே தனக்கு வந்ததான யுத்தத்தை லபந்தே க்ஷத்ரியாஹ ஹே பார்த்தா, அவளுக்கு தான் அப்பா கிடைக்கும், ரொம்ப பேருக்கு இந்த யுத்தமானது கிடைக்காது. கிம் ந சுகினஸ்தே, அவள் சுகமா இல்லையான்னு, அவ சுகமாக ஆனந்தமாகத்தான் இருந்தா. அதான் எதிர்ச்சையா தோபபன்னம் ஸ்வர்கத்வாரம் அபாவிரதம் சுகினஹா க்ஷத்ரியாஹ பார்த்தா லபந்தே யுத்தமீதிருஷம்.